திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறைச்சும் பொருள்வாய் மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் குற்றாலியம் உயிர்த்துணையேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேய மனப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றுண்டர் பதம் போற்றி கூடி வழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பரம் பார்வதி பதயே அழகர மகாதேவம். அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் திருக்குறளில் முப்பெரும் உண்மை என்பது பற்றி பேசுவதற்கு திருவரும் கூட்டியுள்ளார். நேற்றைய தினம் முப்பொருள் என்ன என்பது பற்றியும் பதி இலக்கணம் பற்றியும் பேசினோம். பதி இலக்கணம் இன்னும் நிறைய இருக்கிறது. முப்பொருள் என்பது சைவ சித்தாந்தத்திலே சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கணங்கள். பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்று பொருள்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதுதான் சைவ சித்தாந்தம். உலகத்திலே எத்தனை நூல்கள் படித்திருந்தாலும் இந்த பதி, பசு, பாச உண்மைகளை படிக்கவில்லையானால் அவருக்கு தெளிவு ஏற்படாது. இந்த உண்மையை படித்து விட்டால் வேறு எந்த நூலையும் படித்து விடலாம் எளிமையாக. இதற்கு திரிபதார்த்த லட்சணம் என்றும் சொல்லுவார்கள். திரிபதார்த்த லட்சணம் மூன்று வகையான பொருள்களை பற்றி சொல்லுவது. திரிபதார்த்தம் ஒன்று தானே அறிகின்ற பொருள், அதுதான் பதி. இன்னொன்று அறிவித்தால் அறியும் பசு, இன்னொன்று அறிவித்தாலும் அறியாது அது பாசம். இப்படி மூன்று பொருள்கள் பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றி பதியினைப்போர் பசு பாசம் அனாதி. இந்த மூன்று பொருள்களும் யாரால் உண்டாக்கப்பட்டதா என்று கேட்டால் உண்டாக்கப்பட்டதல்ல, எப்போது இருக்கக்கூடிய பொருள், பண்டும் இன்று என்றும் உள்ள பொருள். எப்படி பதி என்றைக்கு இருக்கிறதோ அதே போல பசுவும் பாசமும் என்று நீ அன்று நான் என்பார் தாயுமான சுவாமிகள். அப்படி என்றைக்கு இருக்கின்ற பொருள் அது தற்காரியவாதம் என்று சொல்லுவார்கள். உள்ளது போகாது, இல்லது வாராது, இருக்கிற பொருள் அழியாது, புதுசா இல்லாத ஒரு பொருள் உண்டாகாது. இப்போ உலகம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் இதை வந்து சூட்சுமமாயிருந்ததை பெரிதாக விரித்திருக்கிறார். சிறிய அளவில் இருந்த பொருளை பெரிதாக தூலமாக நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். அதான் சர்க்காரியவாதம் என்று சொல்லுவாங்க. உள்ளது போகாது, இல்லது வாராது, இது சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையானது. ஆக இந்த மூன்று பொருள்களும் என்றைக்கு இருக்கின்ற பொருள். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சான்றவர் ஆய்ந்திட தக்க வாம்பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன. வேதங்களெல்லாம் இந்த மூன்று பொருள்களைத்தான் எடுத்து சொல்கின்றன. மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர் தொகை வான்றிகள் தலையென வகுப்பரன்னவை என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய பாடல். ஆகையினாலே கல்வி என்று சொன்னால் இந்த மூன்று பொருள்களை பற்றி அறிந்து கொள்வதுதான் கல்வி. இந்த மூன்று பொருள்களை நன்றாக தெளிந்து கொள்ளவில்லையானால் அவருடைய கல்வி பூர்த்தியாகாது. அதனாலே சைவ சித்தாந்தம் என்பது கட்டாயமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, படிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம், சைவ சமயத்திற்கு இருக்கிற பொக்கிஷம். சைவ சமயத்துல தான் சாஸ்திரம் என்று தனி நூல்கள் இருக்கின்றன. மற்ற சமயங்களுக்கு தனியா நூல் கிடையாது சாஸ்திரத்துக்கு. கடவுளுக்கு இலக்கணம், உயிருக்கு இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம் என்று வேறு சமயங்களுக்கு நூல் கிடையாது. அந்த சாமியை பத்தி சொல்லும், கடவுளை பத்தி சொல்லுமே தவிர, பொதுவான தர்மங்களை சொல்லுமே தவிர, இந்த மாதிரி கடவுள்னா யாரு, அவருக்கு இலக்கணம் என்ன, பசு உயிர்னா என்ன, அதுக்கு இலக்கணம் என்ன என்று தனியாக நூல்கள் கிடையாது. சைவத்துக்கு தான் சாத்திர நூல்கள் என்று தனியாக உண்டு. அதே போல தோத்திர நூல்கள் தனியாக இருக்கின்றன. அதனை நன்றாக புரிந்து கொள்வதற்காக புராணங்கள் விரிவாக அமைந்திருக்கின்றன. ஆகையினால எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, சிவ சாத்திரம், சிவ தோத்திரம், சிவ புராணம் என்று எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தருவார். ஆகையினால இந்த மூன்று வகையான நூல்கள் நம்முடைய சமயத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல இந்த சித்தாந்தம் ரொம்ப சிறப்பா இருக்கும், படிக்க 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 ஆனந்தமா இருக்கும். ஏனென்றால் இந்த சித்தாந்தத்துக்கு மூல ஆசிரியர் யார் என்றால் சிவபெருமானே. நம்முடைய சித்தாந்தத்துக்கு ஆசிரியர் யார் என்றால் சிவபெருமானே ஆசிரியர். அவர் தான் ஜனகாதி முனிவர்களுக்கு சொன்னார், அது அப்படியே நம்முடைய பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அதுக்கு ஆசிரியர் சிவபெருமான், முனைவன் என்று சொல்லுவாங்க. நேற்று சொன்ன மாதிரி முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று நேற்று சொன்னோம். பதி இலக்கணம் சொன்னோம், எண்குணத்தான் அப்படிங்கிற பகுதியை பற்றி சிந்தித்தோம். அதற்கு மேல இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பது தான், அகர முதல எடுத்தெல்லாம் அப்படிங்கிற திருக்குறள்ல என்ன சைவ சித்தாந்தத்தை அமைத்திருக்கிறார், அமைந்திருக்கிறது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் கட்டாயமாக. அகரம் முதல, அகரம் என்பது முதன்மை என்ற பொருளிலே வரும். அகரம் என்ற சொல்லுக்கு முதல் என்று அர்த்தம், சிவம் என்று அர்த்தம், கடவுள் என்று அர்த்தம். டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தோம்னா அகரத்துக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்காங்கன்னா சிவம், சிவம்னு அர்த்தம். பிரம்மா முதல் என்று அர்த்தம், அகரத்துக்கு முதல் என்று. எல்லா மொழியிலையும் முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து அகரம், அனைத்து மொழிகளிலும் முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து அகரம் தான். இப்போ வாய திறந்தா ஆ வந்துடும், அகரம் சுயம்பு. சிவம் எப்படி சுயம்போ அதே போல அகரம். எந்த மனிதர்கள் யார் எந்த மொழி பேசுகின்ற குழந்தைகள் வாய திறந்தா ஆ வந்துடும், அங்காப்புடைய அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அப்படின்னா முதல்ல வாய திறந்தா முதல்ல வரக்கூடியது தானே எந்த சிரமம் இல்லாமல் இயல்பாக வரக்கூடிய ஒரு சொல் அகரம். அது அந்த அதிக முயற்சி இல்லாமல் எளிமையாக வரக்கூடிய. இது வந்து அகரம் எங்கிருந்து உதிக்கிறது என்றால் உந்தியிலிருந்து வருகிறது என்று தொல்காப்பியர் சொல்றார். உந்தியிலிருந்து அந்த சப்தம் உண்டாகிறது என்று தொல்காப்பியர் எடுத்துரைக்கிறார். அதனால முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து அகரம், அந்த அகரத்துக்கு சிவன் என்றே அர்த்தம் உண்டு, சிவன் என்று. அதைத்தான் நம்ம கீதையில அச்சரானாம் அகோராஸ்மி என்று சொல்கிறார். எழுத்துக்களிலே நான் அகரமாக இருக்கிறேன் என்று கீதை சொல்கிறது. அதனை முதலாக உடையது நம்முடைய தமிழ் மொழி. சமஸ்கிருதம் மற்ற முக்கியமான பழைய மொழிகளுக்கெல்லாம் முதல் எழுத்து ஆனாத்தான். அப்படிப்பட்ட அகரம் எப்படிப்பட்டது என்றால் கடவுளை போல இருக்கிறது, சிவத்தை போல இருக்கிறது. சிவபெருமான் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான், ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். ஒன்றாக என்றால் உயிர்களோடு கலந்து ஒன்றி இருக்கிறான். ஆனா அவன் ஒரே பொருளா இந்த உலகத்தோடு ஒன்றி இருப்பது உண்மையா என்றால் தன்மையினாலே வேறாக இருக்கிறான். அவனுடைய தனிப்பட்ட தன்மையினாலே உலகம் வேறு, கடவுள் வேறு, ரெண்டு ஒன்னல்ல. இப்ப ஒன்னு சொன்னா அது ஏகான்மவாதம். ஆனால் நம்ம சைவ சமயம் எப்படின்னா ஒன்றாகவும் இருக்கிறது, வேறாகவும் இருக்கிறது, அதுக்கு மேல உடனாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் வேறு சமயத்துல கிடையாது. சைவ சித்தாந்தத்துல மட்டுமே இருக்கக்கூடிய கருத்து இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய். இப்ப டிரைவர் வேற, கார் வேற. டிரைவர் இயக்குனர், அவர் தான், அவர் இயக்கலைன்னா வண்டி ஓடார். டிரைவர் வேறு, அந்த கார் வேறு. இப்ப இந்த வண்டி இயங்கணும்னா என்ன செய்யணும், டிரைவர் போய் அங்க உட்காரணும். இப்ப தனியா இருக்கும் போது வேறா இருக்கிறாரு, அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே எப்படி இருக்காரு, ஒன்றாக இருக்கிறார். இப்ப வண்டியும் டிரைவரும் ஒன்னா இருக்கும், இயக்கும் போது உடனாக. இதே போலத்தான் நம்முடைய கடவுளானவர் தன்னுடைய இயல்பிலே சுரூப லட்சணம் என்று சொல்லுவது, சுரூப லட்சணத்திலே வேறாக இருக்கிறான். அப்புறம் உயிர்கள் உய்ய வேண்டி உலகம் உய்ய வேண்டி ஒன்றாக இருக்கிறான். அப்புறம் உடனாக இருக்கிறான். இப்ப உடனாக இல்லைன்னா இயங்கார், டிரைவர் வந்து பேசாம உட்கார்ந்துட்டாருன்னா இயங்கார், அப்புறம் உட்கார்ந்து இயக்கம். அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா பொருள்களிடத்திலும் இயங்குகின்ற பொருள், இயங்காத பொருள், உயிர் உள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள், எல்லாவற்றிலும் சுவாமி கலந்து இருக்கிறார். அந்த நிலையை சொல்வதுதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அந்த ஞானசம்பந்த பெருமான் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏடோசையோடு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீடி விடலையே பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்பது நம்முடைய திருவாசகம் மாணிக்க வாசக சுவாமி. பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று திருவாசகத்திலே சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட அதுக்கு உதாரணம் தமிழிலே அகரம் என்ற எழுத்தை சொல்லலாம். அதை வந்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அகர உயிர் எழுத்து எப்படி இயங்குகிறதோ அதுபோல இறைவன் கடந்தும் கலந்தும் இருக்கிறான் என்று தெரியும். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அதை வந்து சிவஞான சித்தியாரில் ஒன்றன மறைகளாதி உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன எண்ணின் அன்றவை பரிதான் ஒன்றென்று அறைய அக்கரங்கள் தோறும் சென்றனன் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்து. அகரம் என்கின்ற எழுத்து தனித்தும் இருக்கிறது, எல்லா எழுத்துக்களோடு கலந்தும் இருக்கிறது. அகரம் என்கின்ற எழுத்து மற்ற எழுத்துக்களோடு கலக்கவில்லையானால் மற்ற எந்த எழுத்துக்களும் இல்லை, மற்ற எந்த எழுத்துக்களும் இயங்காது, வாயத்திறக்கலாம் எந்த எழுத்தும் உண்டாகாது. அதுபோல சுவாமி எல்லா பொருள்களும் கலந்து இல்லைன்னா உலகம் என்பது இல்லை. அந்த கருத்தை தெளிவாக திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துக்களும் அகரத்தை முதலாக உடையன, அதுபோல சராசரங்கள் அத்தனையும் சிவபெருமானை முதலாக உடையது என்பது அந்த இதிலே சொல்லுகிறார். அதுக்கு ஆதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். ஆதி என்றால் முதல்வன், அந்த உதாரணத்தக்க பெயரை வைக்கிறார். சொல்ல வந்த கருத்துக்கு என்ன பெயர் பொருந்துமோ அந்த பெயரை பயன்படுத்துகிறார். ஆதி என்கின்ற எழுத்தை பயன்படுத்துகிறார், ஆதி என்கின்ற வாக்கியத்தை சொல்லை பயன்படுத்துகிறார். ஆதி பகவன், ஆதி பகவன் அந்த சொல்லிலேயே தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொன்னார். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தெரிவிக்கிறார். ஆதி பகவன், ஆதி ஆதி என்பது உமாதேவி, பகவன் என்பது சிவபெருமான், பகவன் என்பது ஆறு குணங்களை உடையவன் என்று சொல்லுவார். அப்படின்னு சொல்ல ஆதி பகவன், அது சமஸ்கிருதத்தில் ஆதி பகவன் என்ற சொல் சிறப்பாக சொல்லப்படுகிறது. திருக்குறளில் நிறைய எழுத்துக்கள் சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துகிறார். சமஸ்கிருதம் நமக்கு உடன்பாடான மொழி. நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும் சமஸ்கிருத சொற்களை நிறைய பிரயோகப்படுத்துகிறாங்க. சமஸ்கிருதத்தில் சில சொற்களை அப்படியே நம்ம பிரயோகப்படுத்தினாதான் அதனுடைய பொருள் சிதைவு இல்லாமல் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம தமிழுக்கு கொண்டு வந்தோம்னா அதில் பொருள் சிதைவு ஏற்படும். ஆகையினால சில சொற்களை அப்படியே தான் பயன்படுத்தணும். அது மாதிரியான சொல்லில் சில முக்கியமான சொற்களெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அகர முதல்வன் என்பது அகர முதல அப்படிங்கிற சொல்ல நம்ம ஞானசம்பந்த பெருமானும் பயன்படுத்தியிருக்கிறார். தகர மணி அருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலம் குன்ற வென்றுகந்தான் அகர முதலானை அணியாப்ப நூறானை பகரும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். அதனால அந்த அகரத்தை இன்னும் நிறைய அதுல ஏராளமான அர்த்தங்கள் பொதிந்து இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் இந்த அகர முதல எழுத்துனா ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது ஒரு சிறப்பான ஒரு குரல். அதை நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படிங்கிற தத்துவத்தை அதில் சொல்லியிருக்கார். நேத்து என் குணத்தான் அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கம் கண்டோம். அதற்கு மேலே இன்னொரு சிறப்பு இலக்கணம் சுவாமிக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். வேண்டுதல் வேண்டாமை இலான், கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. நமக்கு ஒரு பொருளில் விருப்பம் உண்டு, ஒரு பொருளில் வெறுப்பும் வரலாம். ஆனால் சுவாமிக்கு எப்படி என்றால் விருப்பம் இல்லை வெறுப்பும், அவன் சமமாக இருக்கிறான், எல்லா பொருளிலும் சமமாக இருக்கிறான். அவனுக்கு விருப்பு வெறுப்பு இருந்துச்சுன்னா உயிர்களுக்கு தான் விருப்பு வெறுப்பு, கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த இலக்கணத்தை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். அது நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு இடத்துல சொல்றார். தேவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க, நமக்கு இவ்வளவு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. துன்பத்துக்கு காரணம் என்ன? இப்ப சில பேர் கேக்குறாங்களே, சாமி என்ன இவ்வளவு சோதிக்கலாமா? இத்தனை கோயிலுக்கு போறேன், இத்தனை பாட்டு பாடுறேன், இத்தனை பூஜை பண்றேன், இதெல்லாம் வந்து இப்படி என்ன சோதிக்கலாமான்னு வினா எழும். கடவுள் வந்து ஒருத்தர் சோதிக்கணும் அப்படிங்கிற அவருக்கு அவசியம் கிடையாது. தேவர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, எதுக்கு எதனால இப்படி துன்பம் வருகிறது? சூரபன்மனால பெரும் துன்பம். அப்படி அந்த ஆராய்ச்சியில எல்லாம் முடிவு பண்ணாங்க. தேவர்கள்னா சாதாரணமானவர்கள் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய கல்வியிலே சிறந்தவர்கள், பிரம்மா முதலாக. அப்படின்னா பிரம்மா முதலானா எவ்வளவு படிச்சவங்களா இருப்பாங்க? அப்படிப்பட்ட கூட்டத்துல ஒரு ஆராய்ச்சி நடந்தது, எதனாலே துன்பம் வருகிறது? அந்த கூட்டத்துல கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தீர்மானம் என்ன தீர்மானம் என்றால், சிவபெருமானை நோக்கி நல்ல தவம் செய்யவில்லை, அதனால துன்பம் வந்துச்சுங்க. சிவபெருமான் துன்பத்தை தருவாரா? தரமாட்டார். ஏன் தரமாட்டார் என்றால், அவருக்கு ஒருத்தர் மேல விருப்போ வெறுப்போ கிடையாது, அதனால துன்பத்தை தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெறுப்பு இருந்தாதான் துன்பத்தை தரும். அவருக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாய். இவரலும் இகலும் இன்றி, இவர் தம்னா இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பயனை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். அருமையான, சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று தம்மை நோவதே தக்கது. செஞ்ச வேலைக்கு இவ்வளவு கூலி. அதுபோல நாம செய்கிற நல்வினை தீவினைக்கு தக்கவாறு அளந்து பலனை தருகிறான். உய்யும் வினையும் பயன் யாவும் ஊட்டி விடுப்பான் அவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே அந்தந்த ஆன்மாக்கள் செய்திருக்கிற வினையை அளந்து அளந்து நாம் தர நுகர்ந்தனை அப்படின்னு திருவாத உருடைகள் புராணத்தில் வர அளந்து நான் அளந்துன்னா அளந்து இவ்வளவுதான் இந்த ஜென்மத்துக்கு அப்படின்னு சொல்லி நல்வினை தீவனைக்கு தக்கவாறு பலனை அளந்து தருகின்றவன் சிவன். அதனாலே அப்படி அளந்து கொடுக்கின்ற சிவபெருமானை நாம் வெறுப்பது குற்றம். இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி, எப்படி கொடுக்குறான்னா அந்தந்த ஆன்மா செய்த வினைக்கு தக்கவா ஆராய்ந்து, நாடி என்றால் ஆராய்ந்து, அவரவர் வினைகள் நாடி அதற்படு பயனை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாது, நோன்பு என்றால் தவம் என்று அர்த்தம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று தம்மை நோவதே தக்கதென்றார். நம்ம தவம் செய்யவில்லை என்று தம்மை நோந்து கொள்வதுதான் தக்கது என்று முடிவு செய்தார். ஆகையினாலே ஒரு பொருளிலே விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுள் நம்முடைய சிவபெருமான். அந்த நுட்பத்தை இங்க திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்ற வாக்கியத்தினாலே சிறப்பு. அப்படிப்பட்ட சுவாமியை சேர்ந்து விட்டால் அவங்களுக்கு துன்பம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் இடும்ப இல என்பது அந்த திருக்குறள். சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக அமைக்கப்பட்ட திருக்குறள். இன்னொன்று, நம்முடைய பெருமானுக்கு இருக்கிற முக்கியமான இலக்கணம், முதன்மையான இலக்கணம் என்ன என்றால், சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. கடவுள் என்று சொல்லப்படுகின்ற மற்ற சமயத்திலே கூறப்படுகின்ற அனைத்து தெய்வங்களுக்கும் பிறப்பு இறப்பு என்பது கட்டாயம். இன்ன ஊர்ல பிறந்தாரு, இந்த தேதியில பிறந்தாரு, அப்பா அம்மா ஊரு பிறந்த இடம் முதலாக எல்லாருக்கும் வரலாறு உண்டு. ஆனா நம்முடைய சுவாமிக்கு அந்த வரலாறு உண்டானா கிடையாது. பிறந்த வரலாறு மறைந்த வரலாறு கிடையாது, பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அத வந்து எல்லார் பிறப்பும் இறப்பும் இயற்பாவரதம் சொல்லால் தெளிந்தேன். ஜாதகம் கூட இருக்கு, பிறந்த இந்த நேரத்துல பிறந்தாங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க, இந்த ஊர்ல பிறந்தாங்க, இன்னாருக்கு பிறந்தாங்க அப்படிங்கிற வரலாறு மற்ற தெய்வங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி ஓரிரவில் ஒளித்து வளர அப்படின்னு பல வரலாறுகள் இருக்கு எல்லா சாமிக்கும். நாம் வணங்குகின்ற சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது. ஒரு தாய் வயிற்று பிறக்க அவருக்கு டேட் ஆஃப் பர்த், அதனால அனாதி என்றார். அனாதி என்றால் ஆதி அற்றவர், அப்பா அம்மா இல்லை அதனால அனாதி, ஆதி அற்றவர் அதனால அனாதி, ஆதி இல்லாத தொடக்கம் இல்லாத. எல்லார் பிறப்பும் இறப்பும் இயற்பாவரதம் சொல்லால் தெளிந்து நம் சோனேசர் இல்லில் பிறந்த கதையும் கேளேன், பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலேன் என்பது அந்த பாடல். அத சமண முனிவர் இளங்கோவடிகள் சிவபெருமானை பற்றி சொல்லும் போது மற்ற கடவுளுக்கு ஒவ்வொரு அடையாளம் சொல்றாரு, சிவனை சொல்ற போது பிறவா யாக்கை பெரியோன் அப்படிங்கிறார். பிறவா யாக்கை பெரியோன் கோயில், அதனால பிறப்பு இறப்பு இல்லாதவர் நம்முடைய பெருமான். மற்ற தெய்வங்கள் தாய் வைத்திர பிறக்கம் இறக்கம் வேதனைப்படும், நம்மை போலவே இன்ப துன்பங்களை அனுபவிக்கும், அதனால அது கடவுளாக மாட்டா. தாய் வயிற்றில பிறக்கிறது என்று சொன்னால் அது கடவுள் அல்ல. அது சித்தியாரில் நல்ல தெளிவா சொல்றார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர், மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும், ஆதலால் இவை இலாதான் அறிந்த அருள் செய்வர் என்பது சிவஞான சித்தியார். அச்சம் துருவம் என்று சொல்வோம், அச்சம் என்றால் பிறப்பற்றவர். அப்புறம் இன்னொரு சொல் சுவாமிக்கு அச்சரம் என்று இன்னொரு பேர், அச்சரம் என்றால் அழிவற்றவர், அச்சம் என்றால் பிறப்பற்றவர், அச்சரம் என்றால் அழிவற்றவர். அச்சரம் அம்பராந்த திருதேக என்பது பிரம்மசூத்திரம். அதனால பிறப்பு இறப்பு இல்லாத ஒருத்தன் தானே பிறப்பு இறப்பு நீக்க முடியும். எந்த கடவுள் பிறவாமல் இறவாமல் இருக்கிறதோ அந்த கடவுளை வணங்கினால் அன்றி பிறப்பு இறப்பு துன்பம் நீங்காது. அதை திருவள்ளுவர் ஒரு குரட்பாவில அருமையாக அமைத்திருக்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் என்ற அந்த ஒரே வாக்கியத்தினாலே இப்ப நான் சொன்ன செய்தி எல்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிற அந்த வாக்கியத்துல பிறவி என்பது ஒரு பெரிய கடல். அத மாணிக்க வாசகர் தனியனேன் பெரும்பிறவி பவத்தவ தடந்தரையால் எட்டுண்டு பற்றொன்றின்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனியன்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கை என்பது திருவாசகம். அது பற்றி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டார் காண்பது அறிவு என்பது இன்னொரு இடத்துல சொல்லுங்க, பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது பின்னால சொல்கிறார். அப்படிப்பட்ட குறிப்புகளை இதில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு மேலே சுவாமியை சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்றாரு, பற்றற்றான் அப்படிங்கிறார். சிவபெருமானுக்கு தான் பற்று இல்லை, மற்ற எல்லாருக்கும் பற்று, பற்று இருந்தால் பிறப்பு உண்டு. பற்று எப்ப நீங்குதோ அப்பதான் பிறப்பு ஒழியும், அற்றது பற்றனில் உற்றது. அப்ப பிறக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பற்று இருக்குதுன்னு. சிவபெருமானுக்கு பிறப்பு இல்லை, என்ன காரணம் என்றால் அவருக்கு பற்று கிடையாது, பற்று தான் அவருக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றான் அப்படின்பது சிவனுக்கு உரிய பெயர், அவருக்கு எந்த பொருளிலும் பற்று என்பது கிடையாது, நம்ம மேலேயும் பற்று கிடையாது. அக்கறை உண்டு, இந்த உயிர்களெல்லாம் உய்ய வேணும் என்கின்ற ஒரு பேர் அருள் உண்டு, அருள் உண்டு. அப்படியா அருள் வேறு, நாம் வச்சிருக்கிற இந்த பற்று பற்று வேறு, அருள் வேறு பற்று. அப்படி பற்றற்றான் என்கின்ற வாக்கியத்தில் சுவாமியை தெரிவிக்கிறார்.